அன்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒளிபரப்பாகும் தமிழோசை. செப்டம்பர் மாதம் 14 புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது சிவக்குமார். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள திருநாவுக்கரசர் அளித்த பேட்டி.
திராவிட கட்சிகள்ல இருந்ததெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அன்னை சோனியா காந்தி மேலுக்கு தெரியும், ராகுல் காந்தி அவர்களுக்கு தெரியும். தெரிஞ்சுதான் அகில இந்திய செயலாளர் கொடுத்தாங்க, மற்ற மாநிலத்துல பொறுப்பாளர் கொடுத்தாங்க.
இலங்கையில் தமிழ் மக்களுக்கு முறையான அரசியல் தீர்வினை புதிய அரசியல் யாப்பு வழங்க தவறுமானால் அதனை ஏற்கப் போவதில்லை என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் தெரிவித்துள்ள கருத்து.
மக்களுடைய நியாயபூர்வமான அபிலாஷைகளுக்கும் ஒரு தீர்வாக அமையாவிட்டால் அந்த அரசியல் தீர்வை நாங்கள் தொடரமாட்டோம்
ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பிரமிளா கிருஷ்ணன் மற்றும் விஷ்ணுபிரியா.
ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் வெளியேற உள்ளதால் ஐரோப்பிய ஒன்றியத்தின் எதிர்காலம் ஆபத்தில் இல்லை என ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் ஷியான் கிளாட் யங்கர் தெரிவித்துள்ளார். பிரிட்டனின் வாக்கெடுப்புக்கு பிறகு முதல் முறையாக ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஒன்றியத்தின் நிலவரம் குறித்து உரையாற்றிய யங்கர், அதிகரித்து வரும் தேசியவாதத்திற்கு எதிராக போரிடும்படி மீதமுள்ள 27 உறுப்பு நாடுகளையும் வலியுறுத்தியுள்ளார். ஐரோப்பிய ஒன்றியம் சிதறுண்டு போவது அங்கு ஜனரஞ்சக அரசியல் வெகு வேகமாக பரவுவதற்கு இடமளிக்கிறது என்றார் அவர். ஆனால் ஐரோப்பிய ஒன்றியம் தேச அரசுகள் என்ற அமைப்புகளின் நலனுக்கு அடிபணியக்கூடாது என்றும் அவர் கூறினார்.
அமெரிக்காவின் விதைகள் மற்றும் உர தயாரிப்பு பெருநிறுவனம் மான்சாண்டோவை வாங்க ஜெர்மனியின் மருந்து தயாரிப்பு நிறுவனமான பேயர் நிறுவனம் $66 பில்லியன் தர முன்வந்திருக்கும் கேட்பை மான்சாண்டோ நிறுவனம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது.
This is truly a historic day for Bayer and also for Monsanto. We are fully committed to helping solve one of the biggest challenges.
குறித்த சில அம்சங்கள் பேச்சுவார்த்தையில் உள்ளன எனவும், இறுதி தொகை மாறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அமெரிக்க செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆனால் இப்போது இருக்கும் நிலையில் இதுதான் மிகப்பெரிய அளவில் பணம் கொடுத்து வாங்கும் ஒப்பந்தமாக இருக்கும். மான்சாண்டோ நிறுவனம் மரபணு மாற்று விதை பொருட்களுக்கு புகழ்பெற்றது. மேலும் பேயர் நிறுவனம் பூச்சிக்கொல்லி மற்றும் பயிர் ரசாயனங்கள் துறையில் முன்னணியில் உள்ளதால் இரண்டு புதிய நிறுவனங்களும் சேர்ந்து மரபணு மாற்று விதை தொழில்நுட்பத்தில் உலகளவில் ஒரு புதிய பெருநிறுவத்தை உருவாக்கும்.
போர் நிறுத்த உடன்பாடு தொடர்ந்தாலும் கூட சிரியாவின் முற்றுகையிடப்பட்ட பகுதிகளில், குறிப்பாக கிளர்ச்சியாளர்களின் பிடியில் உள்ள கிழக்கு அலப்போ பகுதியில் மிகவும் தேவையான மனிதாபிமான உதவிகளை தங்களால் அளிக்க முடியவில்லை என ஐக்கிய நாடுகளின் சபை தெரிவித்துள்ளது. அரசின் பிடியில் உள்ள ஹோம்ஸ் மாகாணத்திற்கு பல லாரிகளில் ரஷ்யாவின் உதவிப் பொருட்கள் கொண்டு சேர்க்கப்பட்டுள்ளன. எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் பேசுகையில் சிரிய அரசாங்கம் உதவிப் பொருட்களை அளிக்கும் நடவடிக்கை மீது தனது கட்டுப்பாடும் கண்காணிப்பும் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதால் தான் உதவிப் பொருட்கள் கொண்டு சேர்வதை தடுக்கிறது என்று தெரிவித்துள்ளனர். ஆனால் பிபிசி செய்தியாளர் கூறுகையில், பெரிய எண்ணிக்கையில் உள்ள பல கிளர்ச்சியாளர்கள் குழுக்களிடமிருந்து உதவிப் பொருட்களை பாதுகாப்பாக கொண்டு சேர்க்க வேண்டிய உத்தரவாதத்தை பெருக்குவதற்கான தேவை இருப்பதுதான் இந்த தாமதத்துக்கு காரணம் என்று குறிப்பிட்டார்.
நமது அண்டமான பால்வெளி அண்டம் எவ்வாறு இருக்கும் என்பது பற்றிய அறிவு பெருமளவு அதிகரித்துள்ளது. 1 பில்லியனுக்கும் மேற்பட்ட நட்சத்திரங்கள் இருக்கும் இடம், அவைகளின் பிரகாசம் ஆகியவை பற்றிய தகவல்களை ஐரோப்பிய விண்வெளி முகமை தற்போது வெளியிட்டுள்ளது. கடந்த 3 ஆண்டுகளில் கையா விண்வெளி தொலைநோக்கி மூலம் பெரும் அளவிலான தகவல்கள் சேகரிக்கப்பட்டன. இந்த தகவல்கள் மிக பெருமளவு குவிந்துவிட்டதால் அவற்றிலிருந்து சுவாரஸ்யமான எதையாவது கண்டுபிடிக்க வேண்டி ஐரோப்பிய விண்வெளி முகமை தொழில்சாரா விண்ணியல் ஆர்வலர்கள் மற்றும் பள்ளி குழந்தைகளின் உதவியை வரவேற்றுள்ளது.
லிபியாவில் வார இறுதியில் போட்டி அரசாங்கத்திற்கு விசுவாசமாக இருக்கும் படைகள் 4 எண்ணெய் கிடங்குகளை தங்களின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததற்கு பிறகு ஐக்கிய நாடுகளின் ஆதரவை பெற்றுள்ள ஒரு ஒற்றுமை அரசாங்கத்தின் தலைவர் அவசர பேச்சுவார்த்தைகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளார்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இனி செய்தி அரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் புதிய தலைவராக திருநாவுக்கரசர் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் செயல்படுத்த எண்ணியுள்ள பணிகள் குறித்தும் கட்சியில் அவருக்குள்ள சவால்கள் குறித்தும் திருநாவுக்கரசிடம் கேட்டார் தங்கவேல்.
தமிழக காங்கிரஸ் தலைவராக என்னை நியமித்துள்ள காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் அன்னை திருமதி சோனியா காந்தி அம்மையார் அவர்களுக்கும், அகில இந்திய துணைத் தலைவர் அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும் என்னுடைய மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். டெல்லி வந்து தலைவர்களுடைய வாழ்த்து ஆலோசனையோடு திரும்பி வந்த பிறகு இங்க இருக்கிற எல்லா தலைவர்களையும் முக்கியத்திலையும் சந்தித்து கலந்துரையாடி விட்டு அதுக்கு பின்னாலே அதிகாரபூர்வமாக அலுவலகத்திலிருந்து விரைவிலே பணியாற்ற தொடங்குவோம்.
தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் கட்சிக்குன்னு வந்து ஒரு பெரிய பாரம்பரியம் இருந்தது. ஆனா வந்து இப்ப அந்த பல ஆண்டுகளாக வந்து அந்த பாரம்பரியம் வந்து நீர்த்து போய்விட்டது என்ற ஒரு பெரிய விமர்சனம் இருக்கிறது. அந்த பாரம்பரியத்தை மீட்டெடுப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்?
வாக்கு தேர்தல் நேரத்துல கிடைக்கிற வாக்கு சதவீதங்கள் அப்போதைக்கு இருக்கிற நிலைமைக்கு ஏற்ப கூட்டணியோ அல்லது தனி தோலிக்கிற நிலைமைக்கு ஏற்ப மாறலாம். காங்கிரஸ் நீர்த்து போய்விட்டது என்று யார் சொன்னது? காங்கிரஸ் எப்பவும் உயிரோட்டமாக தான் இருந்து கொண்டிருக்கிறார். தமிழக காங்கிரசுக்கு அவரவர்கள் காலகட்டங்களிலே அவரவர்கள் தலைவர்களாக இருந்த போது வலுவூட்டுகிற விதத்திலே எல்லோரையும் அனைத்து அரவணைத்து சென்று எல்லோருமே சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார்கள். இப்போது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நானும் கட்சியில் இருக்கிற மூத்த தலைவர்கள், முன்னோடிகள், நிர்வாகிகள், தோழர்கள், தொண்டர்களோட சேர்ந்து கட்சியை முன்னெடுத்து செல்ல பலப்படுத்துவதற்கான முயற்சியில எல்லோரும் இணைந்து கண்டிப்பாக செயல்படுவோம்.
நீங்கள் வந்து தலைவராக நியமிக்கப்பட போகிறீர்கள் என்ற பேச்சு அடிபட்ட உடனேயே வந்து முன்னாள் காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவரினுடைய ஆதரவாளர்கள் வந்து பல பேர் வந்து அகில இந்திய தலைமைக்கு அவரை தான் நியமிக்க கூடாது, அவர் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து வந்தவர், ஏற்கனவே திராவிட பாரம்பரியத்திலிருந்து வந்தவர் என்றெல்லாம் விமர்சனம் வைத்து அவர் எதிர்ப்பு தெரிவித்து பகிரங்கமாக வந்து தலைமைக்கு கடிதம் எழுதினார்கள். அது வந்து வெளிப்படையான எதிர்ப்பு. அது பத்தி நீங்க என்ன சொல்றீங்க?
அது நான் அப்போதே சொன்னேன். அதுல வந்து பல பேர் அனுப்புவதாக சொல்லப்பட்டு வெளியே வந்த மனுக்கள்ல அதுல கையெழுத்து போட்டாங்களா போடலையா, உண்மையா இல்லையா, இந்த விசாரணைக்குள்ள எல்லாம் போக விரும்பல. அது முடிஞ்சு போன கதை. நடந்தது நடந்ததாக இருக்கட்டும், நடப்பவை நல்லதாக இருக்கட்டும், அவ்வளவுதான். அதை பத்தி நான் ஆராய்ச்சிகள் தேவையில்லை. அதை எல்லாம் தெரிஞ்சு அதுல வந்து நான் வந்து திராவிட கட்சிகள்ல இருந்ததெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அந்த சோனியா காந்தி அவருக்கு தெரியும், ராகுல் காந்தி அவர்களுக்கு தெரியும். தெரிஞ்சுதான் அகில இந்திய செயலாளர் கொடுத்தாங்க, மற்ற மாநிலத்துல பொறுப்பாளர் கொடுத்தாங்க, இப்பவும் தெரிஞ்சுதான் தமிழகத்துல தலைவராக கொடுத்துருக்காங்க. அது எதுவும் ஒன்றும் ரகசியம் எதுவுமே கிடையாது. வாழ்க்கையில எல்லாம் வந்து ஒரு சிறந்த ஓபன் புக். இருக்கிற மாவட்ட தலைவர்களோ, முன்னாள் தலைவர்களோ, மாநில நிர்வாகிகளோ எல்லாரும் எனக்கு நண்பர்கள். அவங்க எல்லாரோடும் சேர்ந்து செயல்படுவோம். அதுல கசப்போ பிரிவினையோ இல்ல வந்து கருத்து வேறுபாடுகளோ ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்டிப்பா கிடையாது.
தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் புதிய தலைவர் திருநாவுக்கரசர் அளித்த பேட்டியது. காவிரி விவகாரம் தொடர்பாக வரும் செப்டம்பர் 16 அன்று தமிழகத்தில் முழு கடையெடுப்பு போராட்டத்தை நடத்த உள்ளதாக சில அமைப்புகள் அறிவித்துள்ளன. இக்கடையெடுப்பு போராட்டத்தின் நோக்கம் என்ன என்று தமிழக அனைத்து விவசாயி சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியனிடம் நான் கேட்டேன்.
கர்நாடகாவில் தமிழர்கள் மீது காவிரி நீரை மையமாக வைத்து தமிழர்களுக்கு எதிரான தாக்குதல்களை திட்டமிட்டு துவங்கியிருக்கிறார்கள். அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறது, தமிழர்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டிருக்கிறது. இந்த பின்புலத்தில் மத்திய அரசு தொடர்ந்து இருப்பதாக இன்றைக்கு கூட சதானந்த கவுடா அவருடைய பேச்சு அமைந்திருக்கிறது. ஆகவே இந்த நேரத்தில் தமிழர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு போராட வேண்டிய ஒரு நெருக்கடி நிலையில் வருகிற 16 போராட்டம் துவங்கி இருக்கிறது.
ஆனால் அதே சமயம் சில கர்நாடக அமைப்புகள் தமிழகத்தில் சென்னை ஒரு விடுதியில் நடந்த தாக்குதல் மற்றும் ராமேஸ்வரத்தில் நடந்த தாக்குதல் இதுவெல்லாம் தான் கர்நாடகாவில் உள்ள தமிழர்கள் மீது தாக்குதல் நடத்த காரணமாக அமைந்துவிட்டது என்று குற்றம் சாட்டுகிறார்களே.
உச்சபட்சமாக உக்ரத்திற்கு போராட்டம் தள்ளப்பட்ட போது அதிலே பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிறு சிறு தாக்குதல்களில் ஈடுபட்டிருக்கலாம். ஆகவே தாக்குதல்களை திட்டமிட்டு கர்நாடகம் தாக்குகிற போது அவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிற மத்திய அரசாங்கம் தடுத்து நிறுத்த தவறி இருக்கிறது. அந்த மாநில அரசே திட்டமிட்டு அந்த முதலமைச்சரே அந்த கலவரத்தை தூண்டியிருக்கிறார். அவர்கள் செய்திருக்கிற தாக்குதல்கள் உலக நாடுகள் இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறது. உச்சநீதிமன்றமும் பார்த்துக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் ஒரு சில தவறு அசுபாவிதம் நடந்ததை தமிழகம்தான் அதை ஏதோ தீவிரமாக இருக்கிறது என்கிற போல ஒரு கருத்தை உருவாக்குவதற்கான ஒரு பொய்யான உண்மைக்கு புறம்பான ஒரு நிகழ்வாக
தற்போது கர்நாடகாவில் அமைதி திரும்பிக் கொண்டிருக்கும் சூழலில் 16 நடத்தக்கூடிய முழு கடையெடுப்பு போராட்டத்தில் ஏதேனும் வன்முறை சம்பவங்கள் நடைபெற்றால் அது கர்நாடகாவில் எதிர்விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை உணர்ந்துள்ளீர்களா?
உணர்ந்துதான் அமைதி வழியில் திட்டமிட்டு அகிம்சை வழியில் போராட்டங்களை துவக்கி இருக்கிறோம். இது கர்நாடகாவில் போராட்டம் நாங்கள் துவங்கி இருப்பதாக அங்கு ஏதோ முடிவுக்கு வந்ததாக நீங்கள் நினைக்கிறீர்கள். முடிவு என்பது மத்திய அரசின் கையிலே இருக்கிறது. நாங்கள் கேட்டது மத்திய அரசு மேலாண்மை வாரியத்தை அமைக்கப்பட வேண்டும், காவிரியில் உச்ச நீதிமன்றம் விதித்த தீர்ப்பின் அடிப்படையில் உரிய தண்ணீரை பெற்றுக் கொடுக்க வேண்டும், மத்திய அரசு உடனடியாக அந்த மாநிலத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிற வணிகர்களுடைய சொத்துக்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்பட வேண்டும், கொளுத்தப்பட்டிருக்கிற பேருந்துகள் லாரிகளுக்கு உரிய இழப்பீடுகள் வழங்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து நடைபெறுகிற போராட்டமே தவிர இது ஏதோ கர்நாடகாவில் முடிந்த போராட்டத்தை துவக்குகிற கலவரத்தை துவக்குகிற ஒரு போராட்டம் அல்ல.
பி ஆர் பாண்டியன் அளித்த நேர்முகம் அது. இனி இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் தமிழ் மக்களுக்கு முறையான அரசியல் தீர்வினை புதிய அரசியல் யாப்பு வழங்க தவறுமானால் அதனை ஏற்கப் போவதில்லை என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். இது குறித்த செய்திகளை வழங்குகிறார் நமது மட்டக்களப்பு செய்தியாளர் ஆர் உதயகுமார்.
புதிய அரசியல் சாசனம் மூலம் தமிழ் மக்களுக்கு முறையான அரசியல் தீர்வு கிடைக்காவிட்டால் அதனை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான இரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். திருகோணமலையில் பெண்கள் அமைப்பொன்றுடன் இடம்பெற்ற சந்திப்பின் போது இதனை அவர் தெரிவித்துள்ளார்.
எங்களுடைய மக்களுடைய நீண்டகால பிரச்சினைகளுக்கும் மக்களுடைய நியாயபூர்வமான அபிலாஷைகளுக்கும் ஒரு தீர்வாக அமையாவிட்டால் அந்த அரசியல் தீர்வை நாங்கள் தொடமாட்டோம். அது உறுதி. நாங்கள் உள்ளக சேர்ந்திய உரிமையின் அடிப்படையில் நமக்கு ஒரு அரசியல் தீர்வு பெற வேண்டும் என்று நாங்கள் கேட்கின்றோம். அது வந்தால் எங்களுடைய சம்மதத்தை இந்த அரசியல் சாசனம் பெறும். அவ்விதமான ஒரு தீர்வு பெறமா இருந்தால் சுயாட்சிக்கு ஒரு நிதானமான முறை திறமை பகிர்ந்தளிக்கப்படுகின்ற ஒரு முறைமை, அதை நான் பேர் சொல்லி அழைக்க மாட்டேன். அந்த முறையை அது வராவிட்டால் நாங்கள் தொடர்ந்து சம்மதம் இல்லாமல் ஆட்சிக்கு உட்படுத்த போகின்றோமா இல்லையா அந்த முடிவை நாங்கள் எடுக்க வேண்டும். நிச்சயமாக வன்முறைக்கு நாங்கள் பலியாக மாட்டோம். மீண்டும் நமது இளைஞர்கள் ஆயுதம் ஏந்துவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அது நடைபெறாது, அதை நாங்கள் நிறுத்துவோம். ஆனால் இந்த ஆட்சிக்கு நாங்கள் அடிபணிந்து போக மாட்டோம்
என்றார் எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன்.
உதயகுமார் வழங்கிய குறிப்பது, மட்டக்களப்பு மாவட்டத்தில் பொதுமக்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த காட்டு யானை ஒன்று பிடிபட்டுள்ளது. இது குறித்த செய்திகளை மீண்டும் வழங்குகிறார் உதயகுமார்.
மட்டக்களப்பு மாவட்டத்தின் மேற்கு பகுதியில் குடியிருப்பாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் தொல்லை கொடுத்து வந்த காட்டு யானை ஒன்று வனஜீவராசி அதிகாரிகளினால் சுற்றி வளைத்து பிடிக்கப்பட்டுள்ளது. வவுணதீவு பிரதேசத்திலுள்ள உன்னிச்சை பகுதியில் யானையின் நடமாட்டம் அவதானிக்கப்பட்டு வனஜீவராசித்துறை அதிகாரிகள் உள்ளூர் மக்களின் உதவியுடன் யானையை மடக்கி பிடித்துள்ளனர். இந்த யானை பிடிக்கப்பட்டதை அடுத்து தங்களுக்கு ஓரளவு நிம்மதி ஏற்பட்டுள்ளதாக உள்ளூர் மக்கள் கூறுகின்றார்கள். குறித்த யானை மயக்க ஊசி ஏற்றப்பட்டு தற்போது அனுராதபுரத்தில் உள்ள யானைகள் பராமரிப்பு மையத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர்.
உதயகுமார் வழங்கிய குறிப்பது, வடமாகாணத்தில் தொண்டர்களாகவும் தற்காலிக அடிப்படையிலும் அரசு சேவையில் பணியாற்றி வருகின்ற 40 வயதுக்குட்பட்ட அனைவரையும் நிரந்தர சேவையில் சேர்த்துக்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த செய்திகளை வழங்குகிறார் நமது வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
வடமாகாணத்தில் தொண்டர்களாகவும் தற்காலிக அடிப்படையிலும் அரசு சேவையில் பணியாற்றி வருகின்ற 40 வயதுக்கு உட்பட்ட அனைவரையும் நிரந்தர சேவையில் இணைத்துக் கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக வடமாகாண ஆளுநர் ரெஜினால்ட் குரே அவர்கள் இன்று செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கின்றார். யுத்த மோதல்கள் இடம்பெற்ற காலம் தொடக்கம் வடமாகாணத்தில் அரசு துணைக்களங்களில் நிலவிய ஆளுநர் பற்றாக்குறை காரணமாக பலர் தொண்டர் சேவை மற்றும் தற்காலிக அடிப்படையில் பல பதவிகளில் பணியாற்றி வருகின்றனர். யுத்தம் முடிவுக்கு வந்ததை அடுத்து அரசு சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்த போது அவர்கள் 35 வயதுக்கு மேற்பட்டிருப்பதாக கூறி அதிகாரிகள் அவர்களை நிராகரித்திருந்தார்கள். இதனையடுத்து நிரந்தர நியமனம் வழங்க வேண்டும் என கோரி பாதிக்கப்பட்டவர்கள் போராட்டங்கள் நடத்தியிருந்தனர். இந்த நிலையிலேயே வடமாகாண ஆளுநரின் இந்த அறிவிப்பு வெளியாக இருக்கின்றது.
உத்துரு பலாத்தே பிரதானதம பிரச்சனை வண்ணே விசால பிரிசக் ரக்கியா அபேக்ஷாவின் சேம மகஜன தினியக்கம அப்பஹமூட்டேனும்.
வடமாகாணத்தில் இளைஞர் யுவதிகள் பட்டதாரிகள் என பலதரப்பட்டவர்கள் மத்தியிலும் வேலை இல்லாத பிரச்சனை ஒரு முக்கிய பிரச்சனையாக இருக்கின்றது. பெரும் எண்ணிக்கையானவர்கள் தொண்டர் சேவை அடிப்படையில் அரசு துணைக்களங்களில் 15-20 வருடங்களாக பணியாற்றி வருகின்றார்கள். அவர்கள் 35 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருப்பதனால் அவர்களை அரசு சேவையில் நிரந்தரமாக உள்வாங்குவதற்கு அவர்களுடைய வயது ஒரு பிரச்சனையாக மாறியிருக்கின்றது. எனவே இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக வடமாகாணத்தில் அரசு சேவையில் சேர்வதற்கான வயது எல்லையை 35 இருந்து 40 நாங்கள் உயர்த்தியிருக்கின்றோம் என்றார் ஆளுநர் ரெஜினால்ட் குரேவர். ஆளுநரின் இந்த நடவடிக்கைகளின் மூலம் 1000 பேர் வரையில் நன்மையடைவார்கள் என அதிகாரிகள் நம்பிக்கை வெளியிட்டிருக்கின்றனர்.
மாணிக்கவாசகம் வழங்கிய குறிப்புடன் இன்றைய தமிழோசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த 1 வார கால நிகழ்ச்சிகளையும் நேயர்கள் bbctamil.com என்ற இணையதளத்தில் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.